அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 22 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதரக அலுவலகத்தை புதுப்பிப்பதற்கு விடுதலை புலிகளோடு தொடர்புடைய நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு இலங்கை அரசியலில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருப்பது குறித்த செய்தி. இப்படி குற்றம் சாட்டப்படும் அந்த நிறுவனத்தின் கருத்துக்கள்.
ஒரு சில விடுதலை புலிகள் அமைப்புக்கு வேலை செய்த ஒரு சிலர் என்ன போன் பண்ணினாங்க, இந்த பள்ளத்தெல்லாம் உடச்சி போடுவேன், நாங்கள் யாரும் தெரியுமோன்னு சொல்லி. ஆனா அவங்க எல்லாம் நான் சொல்ல விரும்ப இல்லை. அப்படி என்ன அந்த டைம்ல போன் பண்ணினாங்களே தவிர எனக்கும் அவங்களுக்கும் இந்த தொடர்பு இல்லை.
இந்தியாவின் பெங்களூரில் 3 சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாக எழுந்திருக்கும் புகார் குறித்த செய்தி. இந்தியாவில் அதிகரித்து வரும் சிறார் துஷ்பிரயோக புகார்கள் குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
Attitudes towards women, are they first to change aanum because of your dress, that is why you are inviting rape anna in the kolandhigal enna enna panni how did they invite rape and purinjinda da first namak we can get proper law.
ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். கனடா தலைநகர் ஒட்டாவாவில் நடந்திருக்கின்ற துப்பாக்கிச் சூடுகளைத் தொடர்ந்து காவல்துறையினர் நாடாளுமன்ற கட்டிடங்களை பூட்டி வைத்திருக்கின்றனர். இராணுவ வீரர் என்று நம்பப்படும் நபர் ஒருவர் மீது தேசிய போர் வீரர்களுக்கான நினைவிடத்துக்கு அருகே வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். நாடாளுமன்ற கட்டிடத்தின் உள்ளிருந்தும் துப்பாக்கிச் சூடு சத்தங்கள் கேட்டிருக்கின்றன. துப்பாக்கிதாரி உயிரிழந்து விட்டார் என்று கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ட்விட்டர் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தலை குறைந்த அளவிலிருந்து மத்திய அளவுக்கு அரசாங்கம் அறிவித்த சில நாட்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது.
ஹாங்காங்கில் வாழும் வசதி குறைந்த மக்களை பற்றி ஹாங்காங் ஆட்சியாளர் தெரிவித்த கருத்துக்களை ஆட்சேபித்து தமது ஆத்திரத்தை வெளிக்காட்டும் முகமாக ஜனநாயக ஆர்வலர் குழுவில் ஒரு பகுதியினர் இன்று ஆட்சியாளரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை நோக்கி அணிவகுத்து சென்றிருக்கிறார்கள். ஹாங்காங்கில் ஊடகம் ஒன்றுக்கு ஆட்சியாளர் சி கே லூயிங் கருத்து வெளியிடும் போது ஏழை மக்களுக்கு வாக்குரிமை வழங்குவது நல்லதல்ல என்று கூறியிருந்தார். நகரின் மற்றொரு பகுதியில் ஜனநாயக ஆதரவாளர்கள் அமைத்திருந்த வீதி தடைகளை ஆர்ப்பாட்ட எதிர்ப்பாளர்கள் அகற்ற முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை உருவானது. மாணவ தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் ஜனநாயகம் கோரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் ஹாங்காங்கில் நடைபெற்று வருகின்றன.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற விமான தாக்குதல்கள் வெற்றியளித்து வருவதாகவும் ஈராக்கிய படையினருக்கு அவகாசம் அளிப்பதாக இருப்பதாகவும் அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படையின் தலைவர் ஜெனரல் ஜான் அலன் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
The purpose of the airstrikes was to buy time. Ultimately to begin the process of
Syria-vin vadakil irukkira Kobani nagaril America aagaya markamaga aayidangalai irakki irukkira maithurappil valiyana vimarsanangalaiyum avar nidagarithirukkar. Irakkapatta 20 aayida thogudigalil oru thogudi mattume IS aayidargaladam sikki irukkalam endrum avar koorinar. IS iyakkathai thamathu kootani padaiyal thotkadikka mudiyum endra nambikkai irupadhagavum mukkiya kaaranagarthavana theevirawadam andandha thanippatta naadugalilaye ali kaiyalapada vendirukkirathu endrum avar therivithar.
மாஸ்கோ விமான நிலையத்தில் பனி பொழிவை அள்ளி அகற்றும் ஸ்னவ் போலோ வண்டியை ஓட்டிய மனிதன் தனியார் விமானம் ஒன்றோடு மோதி இருவரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தமை பற்றி மேலதிக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மார்டின் என்கோவ் என்ற இந்த சாரதி விமானம் வந்து இறங்குவதை தான் காணவில்லை, ஒலி தனக்கு கேட்கவுமில்லை என்றும் விமான ஓடுபாதையில் தனது வண்டி ஓடிக்கொண்டிருப்பதை தான் உணரவும் இல்லை என்று கூறியிருக்கிறார். ரஷ்ய போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாரதி மார்டின் என்கோ ரஷ்ய தொலைக்காட்சிக்கு பேசும்போது இந்த தகவலை வழங்கியிருந்தார். பிரான்சின் மிகப்பெரும் ஆலைத்தொழில் பிரமுகரும் பிரான்சின் டோட்டால் பெட்ரோலியம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியுமான கிறிஸ்டோபர் மாஜரி உட்பட மொத்தம் 4 இந்த மாஸ்கோ விபத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
இபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக சில நாடுகளால் போடப்பட்டிருக்கின்ற பயண தடைகள் நியாயமற்றவை என்று சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்முறை சங்கத்தின் தலைவர் கூறியிருக்கிறார்.
Extreme panic that sometimes you know
எல்லைகளை மூடிவிடுவதிலும் விமான சேவைகளை நிறுத்துவதிலும் நாடுகளை தனிமைப்படுத்துவதிலும் எவ்வித அர்த்தமும் இல்லை என்றும் அவற்றால் வரும் பீதியை உருவாக்கப்படுவதாகவும் எல்ஹாதியாசி கூறியிருக்கிறார். தொற்று ஏற்பட்டவர்களை கண்டுபிடித்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பது மட்டுமே சரியான தீர்வாக முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
சிறுவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சைமன் ஹாரிஸ் என்ற பிரிட்டிஷ் தொண்டு நிறுவன ஊழியர் மீதான வழக்கில் சம்பந்தப்பட்ட 11 நிருபர்கள் கென்யா நாட்டிலிருந்து விண்கோள் வழியாக சாட்சியம் வழங்க ஆரம்பித்தார்கள். கென்யாவில் தெருவீதிகளில் அலையும் வீதி சிறார்களுக்கு இனிப்புகளை வழங்கி தமது காருக்கு வரவழைத்த ஹரிஸ் சிறார்களை தமது வீட்டுக்கு கொண்டு சென்றார் என்று அரசாங்க வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வல்லுறவு, சிறார்களின் தரிசமான புகைப்படங்களை வைத்திருத்தல் உட்பட 20-க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் வதிவிட பிரதிநிதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை புதுப்பிப்பதற்கு 2009 விடுதலை புலிகளோடு தொடர்புடைய நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக முன்னாள் இலங்கை பிரதிநிதி ஒருவர் வெளியிட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை வெளியுறவு அமைச்சகம் பதில் கூறியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரிட்டனுக்கான இலங்கை தூதுவர் கிறிஸ் நோனிஸ், வெளியுறவு அமைச்சின் கண்காணிப்புக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தனவால் அமெரிக்காவில் வைத்து அண்மையில் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவத்தை தொடர்ந்து இலங்கையில் வெளியுறவு அமைச்சு மற்றும் வெளிநாடுகளில் இருக்கின்ற தூதரகங்களின் செயற்பாடுகள் பற்றி கடுமையான விமர்சனங்களை உள்ளூர் ஊடகங்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் முன்வைத்து வருகின்றனர். இலங்கை அரசின் முன்னாள் வெளிநாட்டு தூதுவர்கள் சிலரும் இலங்கை அதிகாரிகளை விமர்சிக்கின்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்றனர். 2009 கால பகுதியில் ஜெனீவாவில் இருக்கின்ற இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை புதுப்பிப்பதற்கு விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய நிதி நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்ததை தான் கண்டுபிடித்ததாக ஜெனீவாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் தமாரா குணநாயகம் அண்மையில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார். தமாரா குணநாயகத்துக்கு முன்னதாக ஜெனீவாவில் பணியாற்றியவர் தற்போது இலங்கை வெளியுறவு அமைச்சின் செயலாளராக இருக்கின்ற ஷெனுகா செனவிரத்ன. அவரது காலத்திலேயே விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய நிறுவனத்துடன் அந்த கட்டடத்தை புதுப்பிக்கின்ற வேலை நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகளில் ஒன்றான ஜேவிபி குற்றம் சாட்டி வருகிறது. 2012 அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் நால்வர் சுவிட்சர்லாந்துக்கு சென்று நடத்திய ஆய்வின் முடிவில் தயாரிக்கப்பட்டது என்று நம்பப்படுகின்ற அறிக்கையொன்றையும் ஜேவிபி ஊடகங்களுக்கு கசியவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ஷெனுகா செனவிரத்ன மீது அண்மை காலங்களில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரேஸ் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஷெனுகா ஜெனீவாவில் பதவியேற்ற 2009 நவம்பர் 15 முன்னர், அதாவது நவம்பர் 5 குறித்த கட்டடத்தை புதுப்பிக்கின்ற ஒப்பந்தத்துக்கான முன்னேற்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாக ஜிஎல் பீரேஸ் கூறியிருக்கிறார். அத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற சுவிஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான பி டி துரைராஜா என்பவர் விடுதலை புலிகளின் கருப்பு பண மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்ததாக வெளியான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும், 2012 சுவிஸ் காவல்துறை புலனாய்வு அதிகாரி ஒருவர் அளித்த பதிலை மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஜிஎல் பீரிஸ். ஷெனுகா செனவிரத்னவுக்கு முன்னர் அவரது பொறுப்பில் இருந்தவர் தற்போது இலங்கை அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கைகளை விமர்சித்து வருகின்ற தயான் ஜாயதிலக்க அந்த கட்டட ஒப்பந்தத்தை காய்ச்சாத்துட்டாரா என்று அவரிடமே கேட்டது பிபிசி.
மம 2007
பதவியேற்ற நான் 2009 வரை ஜெனீவாவில் இருந்தேன். 2009 மே 26-27 நடந்த இலங்கைக்கு எதிரான சிறப்பு கூட்டத்தொடர்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். அந்த வெற்றியிலிருந்து சரியாக 6 பின்னர் என்னை அந்த பொறுப்பிலிருந்து பதவி நீக்கம் செய்தார்கள். அதாவது ஜூலை 16 தான் என்னை பதவி நீக்கம் ஃபேக்ஸ் அறிவித்தல் எனக்கு வந்தது. அதன் பின்னர் ஆகஸ்ட் 1 எனது பெட்டி முட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய முதலாவது விமானத்தை பிடித்து நான் கொழும்பு வந்து சேர்ந்து விட்டேன் என்றார். இலங்கையில் 2009 இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஜெனீவாவில் இலங்கையின் பிரதிநிதியாக பணியாற்றிய தயான் ஜாயதிலக்க. விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்ததாக பரவலான குற்றச்சாட்டு எது நோக்கியிருக்கின்ற ஷெனுகா செனவிரத்னவை காப்பாற்றுகின்ற முயற்சியிலேயே வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஈடுபட்டிருப்பதாக ஜேவிபி குற்றம் சாட்டுகிறது.
මේ ඔඩිට් රිපෝට් එක හදන්නේ මහා භාණ්ඩාගාරයේ නියෝජ්‍ය ලේකම්වරයා ඇතුළු 4 කමිටුවක. ඒ ඔඩිට් රිපෝට් එක ඉතාම
පැහැදිලිව ට්‍රෙෂරි, அதாவது ට්‍රෙෂරි அல்லது கருவூலத்தின் துணை செயலாளர் உள்ளிட்ட 4 முக்கிய அதிகாரிகள் தான் இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறார்கள். இந்த கட்டடத்தை புதுப்பிப்பதற்கான டெண்டர் பத்திரம் 2009 நவம்பர் 19 கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையில் ஷெனுகா செனவிரத்ன பதவியேற்றுக் கொண்டது நவம்பர் 15. அப்படியென்றால் அவர் அந்த பணியை பொறுப்பேற்று 4 பின்னர் தான் இந்த டெண்டர் பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவரது கண்காணிப்பின் கீழ் தான் இந்த வேலைகள் நடந்திருக்கின்றன. அவரது அலுவலகம் தான் புதுப்பிக்கப்படுகிறது என்றால் அந்த கம்பெனி என்ன, யாருடன் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. ஷெனுகா சினவரத்னவை காப்பாற்றுகின்ற தோல்விகரமான முயற்சியில் தான் ஜிஎல்பிஎஸ் ஈடுபட்டிருக்கிறார். கன்னத்தில் அறை வாங்கிய கிறிஸ்னோனிஸ் வேண்டுமானால் வேலையை விட்டுவிட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் 2012 தயாரிக்கப்பட்ட ஆய்வறிக்கை இப்போது பொய்யாக முடியாது தானே என்றார் ஜேவிபியின் மாகாண சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க. இலங்கையில் ஜனவரியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்று வெளியாகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிரணி அரசியல்வாதிகளுடன் உள்ளூர் தேசிய ஊடகங்களும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன. ஐரோப்பாவில் விடுதலை புலிகள் மீது 2006 தடை விதிக்கப்பட்டதில் நடைமுறை ரீதியான தவறுகள் நடந்திருப்பதாக ஐரோப்பிய நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்புடன் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் அண்மைய லண்டன் விஜயத்தை தொடர்பு படுத்தி அரசாங்க தரப்பினர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய நிறுவனம் என்று இலங்கையிலிருந்து வெளியாகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஷெல்வா ஜுக் ஜூரிச் என்கிற ஜூரிச் நிறுவனத்தின் உரிமையாளர் பி டி துரைராஜா அவர்களிடமே கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நாங்களும் அப்ப செய்யறதால அவங்களுக்கு கொடுத்திருந்தேன், கொடுக்கலாம்னு சொன்னார். ஓகே, உங்களோட பிரைஸ் ஓகே பண்ணி வந்திருக்கு, பர்மிஷன் எல்லாம் ஓகே பண்ணியிருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருத்தலாம்னு சொல்லி சொன்னார். அதே இந்த ஃப்ரெண்ட் அவர் அந்த டீதியில அவருக்கு வந்து இங்க வந்து சுவிஸ்ல வந்து பெருசா ஒன்றும் தெரியாது. அப்ப அதால நான் அதை திருத்தி கொடுத்தது.
அப்பொழுது ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக வந்திருந்த ஷெனுகா செனவரத்னவோடு உங்களுக்கு தொடர்பு இருந்ததா, அவரை தெரிந்திருந்ததா உங்களுக்கு ஏற்கனவே?
இல்லை, அவர் எனக்கு முன்பு ஆரண்டு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஜவஃபர் மட்டும்தான். இந்த கொட்டேஷன் இது திருத்தும் போது நான் அவரை சந்திச்சினான். அவ கூப்பிட்டு கேட்டேன், தங்களுக்கு இந்த குவாலிட்டியை திருத்தணும்னு கேட்டா என்னை கூப்பிட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை, இந்த கட்டச்சனுக்கு நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன், எங்களால் இதுதான் திருத்த முடியும்னு சொல்லி அதில் விவாதம் வந்து எனக்கு பார்க்கணும். எனக்கு கண்டக்டாக இருந்தது எனக்கு யவ்ஃபா தான்.
இலங்கை அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வமான அறிக்கை ஒன்று, அவருடைய கண்காணிப்பு அல்லது இந்த விடயங்களை ஒடிட் செய்த ஒரு அறிக்கை ஒன்றின்படி உங்களுடைய நிறுவனம் விடுதலை புலிகளோடு தொடர்புடைய நிறுவனம், துரைராஜா என்கின்ற நீங்கள் விடுதலை புலிகள் தொடர்பாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தீர்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அதில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த அதிகாரபூர்வமான அறிக்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? அதில் இருந்த விடயங்கள் எதுவும்
எல்லாம் வாசித்து நான், இது வந்து ஒரு அப்பட்டமான பொய்யும் ஒரு புனியப்பட்ட செய்தி. காரணம் என்னென்னா, என்னட்ட மட்டுமே நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்தீங்களா, இருந்தா இதுல யார் அரசு பண்ணப்பட்டது, யார் விடுதலை புலிகளோடு தொடர்புடையது, யார் விடுதலை புலிகளுக்கு இயக்கத்துக்கு லோன் எடுத்து கொடுத்துக்கிறதுக்கு. ஆனா என்ன பொறுத்தவரையில ஒரு சில விடுதலை புலிகளால நான் போன் பண்ணப்பட்ட ஒரு ஆள். நாங்க இருக்கிற இடத்துல ஒரு சில விடுதலை புலிகளால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலிருந்து நான் போன் பண்ணப்பட்ட ஒரு ஆளே தவிர, நான் வந்து அவங்களுக்கு சார்பாக எதிராக நான் இயங்க இல்லை. அதே நேரத்தில் நான் அரசாங்கத்துக்கு எதிராக நான் விடுதலை கொடுத்தோம். நான் என்னுடைய வேலை ரீதியில என்னுடைய நண்பன் ரீதியில ஜவஃபார் எனக்கு தரும்போது எனக்கு ஒரு வேலை ரீதியில நான் அதை செய்து கொடுத்தேன். நீங்க சுவிஸ் போலீஸோட தொடர்பு கொண்டு கேட்டாலே சுவிஸ் போலீஸ் முழு டீட்டெயிலும் உங்களுக்கு தரும், யார் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பிரச்சனை சொல்லி. தமிழன் வந்து இந்த வீட்டை திருத்தி கொடுத்ததால ஒரு சந்தேக பார்வையில புனியப்பட்ட ஒரு கற்பனை கதை, 100%.
உங்களுக்கு தெரியும், ஷெனுகா செனவரத்னவுக்கு பின்னர் அந்த பொறுப்புக்கு வந்தவர் தான் தமரா குணநாயகம். அவர் ஒரு தமிழர். அவர் இப்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பதன்படி உங்களுடைய நிறுவனம் ஒரு கட்டட நிர்மாணம் ரெனோவேஷன் செய்கின்ற நிறுவனம் அல்ல, ஒரு நிதி நிறுவனம். உங்களுடைய நிறுவனத்துக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்?
அது தவறு என்னன்னு சொன்னா, அவங்க முதல் இவர் எம்பசரா இருந்த தமரா குணநாயகம் அவங்க முதல் யோசிச்சு சொன்னா, ஒன்று செல்வா சுக் நிறுவனம், எனக்கு ரெண்டு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனம் செல்வா சுக் ஜிஎம்பிஎச் என்ற நிறுவனம், இன்னொரு நிறுவனம் செல்வா சுக்
இமோபிலியன் ஜிஎம்பிஎஸ் மூலமாக இது மட்டுமில்லை நான் உங்களுக்கு ரெனோவேஷன் செய்து கொடுத்த நிறுவனம் வந்து செல்வா சுக் இமோபிலியன் ஜிஎம்பிஎஸ் மூலமாக இது மட்டுமில்லை நான் எத்தனையோ வீடு கட்டி கொடுத்துருக்கேன் வீடுகள் திருத்தி கொடுத்துருக்கேன் இப்போ திருத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் இது விரும்பினா உங்களுக்கு நாங்கள் நிரூபிக்கிறது உங்களுக்கு சொன்னா தகுந்த ஆதாரம் நாங்கள் தர முடியும்
சரி உங்களுக்கு நிறுவனத்தோடு யார் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டது கைச்சாத்திட்டது ஒப்பந்தம் எனக்கு தெரியல யாரு கைந்து வச்சாங்கன்னு சொல்லி எனக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து முதுமான் ஜவஃபர். அவர் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர்
உங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை, உங்களுடைய நிறுவனத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை, நீங்கள் ஒருபோதும் கைது செய்யப்படவும் இல்லை, சிறையில் அடைக்கப்படவும் இல்லை.
நூற்றுக்கு நூறு வீதம், நூற்றுக்கு ஆயிரம் வீதம் நாங்கள் சிறையில் அடைக்கப்படவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நாங்கள் அப்பட்டமா பொய் சொல்ல முடியாதுன்னு. இது சுவிசில ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணப்பட்ட நிறுவனங்கள்.
விடுதலை புலிகளோடு இருக்கின்ற தொடர்பு தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன?
ஓப்பனா சொல்ல போனால் அந்த டைம்ல வந்து என்னுடைய இந்த கிரெடிட் தொழில் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. காரணம் வந்து கணக்கு சிக்கல் எல்லாம் நடந்தீங்க. அதே நேரத்தில் ஒரு சில விடுதலை புலிகள் அமைப்புக்கு வேலை செய்த ஒரு சிலர் என்ன போன் பண்ணினாங்க, இந்த பள்ளத்தெல்லாம் உடைச்சி போடுவேன், நாங்கள் யாருன்னு தெரியுமோன்னு சொல்லி. ஆனால் அவங்க எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி என்ன அந்த டைம்ல போன் பண்ணினாங்க, இது இந்த இது சம்பந்தமாக இல்லை, சும்மா சாதாரணமாக வேற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை போன் பண்ணினாங்களே தவிர எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
செல்வா ஜூக் என்ற சூரிச் நிறுவனத்தின் உரிமையாளர் பி டி துரைராஜாவின் செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையத்தில் நீங்கள் கேட்கலாம். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் பெங்களூரில் 3 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூரில் 3 வயது சிறுமி ஒருவர் அவரது பள்ளியில் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. அந்த தனியார் பள்ளி வளாகத்திற்கு வெளியே கோபமான பல பெற்றோர் மற்றும் சிறார் பாதுகாப்பு செயற்பாட்டாளர்கள் இன்று புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தையிடம் நடத்தப்பட்ட மருத்துவ அறிக்கையின்படி இந்த குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்பள்ளி ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அம்மாநில காவல்துறை ஆணையர் எம் என் ரெட்டி தெரிவித்துள்ளார். பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வல்லுறவு குற்றத்தின் கீழும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த குற்றம் பள்ளி வளாகத்தில் தான் நடைபெற்றதா என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குழந்தையை பள்ளியிலிருந்து அந்த குழந்தையின் தாய் அழைத்து கொண்டு வரும்போது அந்த குழந்தை அழுததாகவும் காய்ச்சலுக்கான அறிகுறிகளை காண்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் தன்னை யாரோ அடித்ததாக கூறிய அந்த குழந்தை பின்னர் தனது தாயிடம் பாலியல் தாக்குதல் பற்றி தெரிவித்தார் என்று காவல்துறை புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 4 மாதங்களில் பெங்களூர் பள்ளி வளாகத்தில் சிறுமி பாலியல் ரீதியில் தாக்கப்பட்டதாக வெளிவரும் 3வது சம்பவம் இதுவாகும். 3 மாதங்களுக்கு முன்னர் அதே ஊரில் வேறு ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் 6 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை தோற்றுவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்தியாவில் இத்தகைய சிறார் துஷ்பிரயோக சம்பவங்கள் சமீப காலங்களில் அதிகமாக வெளியாகும் சூழல் என்பது இத்தகைய சம்பவங்கள் இந்தியாவில் அதிகரித்து வருவதை காட்டுகிறதா என்று பெங்களூரில் இருக்கும் எழுத்தாளரும் சிறார் பாதுகாப்பு செயற்பாட்டாளருமான கீதா ஆராவமுதன் அவரிடம் கேட்டார் சங்கீதா ராஜன்.
ஆக்சுவலி இது ஐசோலேட்டட் ஈவென்ட் இல்ல, நிறைய இந்த மாதிரி நடக்குது. இப்போ என்னன்னா மீடியா வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்குதால எல்லா நியூஸும் வெளியில வருது. முன்ன இதே போல நிறைய நடந்தாலும் அது வந்து அதை மறைச்சி வைக்குவா. அப்பா அம்மா அவளுக்கே அத வந்து வெளியில சொல்ல பிடிக்காது, சொசைட்டி என்ன சொல்லுமோன்னு அவ மறைச்சி வைப்பா. இப்ப வந்து அவ ரொம்ப போல்டா முன்னுக்கு வந்து சொல்றதால இதெல்லாம் வெளியில வருது. இது முன்ன நடக்கலன்ட்டு இல்ல, அது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. பட் எனிவே இது இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வருது, அதால நமக்கும் புரியுது. இதெல்லாம் எல்லாம் எந்த எவ்வளவு அப் மார்க்கெட் ஸ்கூலா இருந்தாலும் அங்கும் இந்த மாதிரி நடக்குதுன்னு இப்பதான் நமக்கு புரியுது.
வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வாலண்டியரா இல்ல டெம்பரரி ஸ்டாஃபா தற்காலிக ஊழியரா ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் அவங்கள பத்தின எல்லா முழு விவரங்களை ஆராய்ந்து அவங்களோட குற்றப்பதிவு கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் ஆராயறாங்க. இந்தியாவில குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் நல்ல கல்வியும் வேணும்னா ஒரு மிக விலை உயர்ந்த பள்ளிகள்ல நிறைய ஃபீஸ் கட்டி வந்து சேர்க்கறாங்க. பட் அந்த மாதிரி பள்ளிகள்ல தான் நம்ம வந்து சமீபத்துல நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து புகார் அளிக்கப்பட்டு வருது. இந்த மாதிரி பள்ளிகள் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு தேவையான இந்த ஆசிரியர்களோட பின்னணி ஆராய்வது இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்காம கொஞ்சம் அலட்சியமா செயல்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா?
கட்டாயம் அவங்க வந்து இந்த என்ன ஆயிட்டு இருக்குன்னா, மின்காலத்துல இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு மாதிரி ஒரு நேச்சுரலா இருந்தது, ஒரு கனெக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது. இப்போ வாட் ஹஸ் ஹேப்பன் இஸ் எல்லாம் இந்த பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒரு கமர்ஷியல் ஆயிட்டதால, எக்ஸ்பான்ஷன் இஸ் அ பிக் வேர்ட் ஓவர் தட், அதால அவன் எக்ஸ்பேண்ட் பண்றதுல அவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்டாஃப் அது அவளுடைய இது பேக்ரவுண்ட் செக் சரியா பண்றது இல்ல. தட் இஸ் பார்ட்லி த ப்ராப்ளம். இன்னொன்னு என்னன்னா, இன் சம் கேசஸ் நீங்க பாத்தீங்களன்னா, சம் லேபரர்ஸ் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, இல்ல இந்த பஸ் கண்டக்டர் இவா எல்லாம் கூட தே ஆர் கில்ட்டி ஹாஃப் த டைம். யாரு செக் நீட்டு பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட்லி வெளி வெளியில இருக்கிறவா வந்து உள்ள வந்து இதே அசால்ட் த சைல்ட், அப்ப என்ன பண்ண முடியும்? சோ யார செக் பண்ணுவீங்க, எப்படி செக் பண்ணுவீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெரிய பெரிய ஸ்கூல் நானும் பார்த்திருக்கேன், நிறைய 2,000-3,000 சில்ட்ரன் இருக்கிற ஸ்கூல்ல அவ டீச்சர்ஸுடைய பேக்ரவுண்டு இல்லை, ஈவன் பஸ் கண்டக்டர்ஸ் இல்லை வேன்ஸ் அதை பேக்ரவுண்டு வந்து செக்கே பண்றது இல்லை. நாட் த ஸ்கூல் பஸ் பட் வேன்ல அனுப்புன, அப்போ இட் இஸ் நாட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிடுறேன். அப்போ பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது அது. இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ பேக்ரவுண்ட் செக் பண்றாளா, இப்போ குழந்தை இது வேன் ஆர் அந்த கண்டக்டர் ஆர் வேன் டிரைவர் பேக்ரவுண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது? இதெல்லாம் இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன். ஆக்சுவலி ஒரு மாதிரி கமர்ஷியலைசேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆனதால நமக்கு யாரை போய் செக் பண்றது, யாரை போய் கேட்குதுன்னு தெரியல. அதால பேரண்ட்ஸ் இது ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், எப்ப பார்த்தாலும் அலர்ட்டா இருக்கணும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் வரும்போது அதை ஒரு தனி சம்பவமாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். இது வந்து சமூகத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறிக்கு உள்ளாக்கும் ஒரு சமூக பிரச்சனை இது. இதை ஒரு சமுதாயம் எப்படி அணுக வேண்டும் நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் இதை எப்படி அணுக வேண்டும்? அரசாங்கம், பள்ளி நிர்வாகம் எப்படி அணுக வேண்டும்? நீங்க உங்க கருத்து என்ன?
இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மைண்ட் செட்ன்றமே ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விமன் அதே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். இப்ப நம்ம இப்படி நம்ம இந்த கருத்து இப்போ இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும் போது சேம் டைம் ஒரு பாலிட்டிஷியன் வந்து சொல்றாரு, யூனோ வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போட்டதால ரேப், ரேப் இஸ் பிகாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் ஆர் ரேப் இஸ் பிகாஸ் ஆஃப் வேரிங் ஜீன்ஸ், இந்த மாதிரி இது யூனோ சில்லி ஆட்டிடியூட். அப்போ அவளுடைய மனசுல இந்த 3 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணனு அவ க்ளோத்ஸ் ஆலையா ரேப் பண்ணிருப்பான், இல்ல அவ பிகாஸ் ஆஃப் ஹர் பிஹேவியர் வுட் ஹி ஹேவ் ரேப்ட், பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரெஸ் தட் இஸ் வை யூஆர் இன்வைட்டிங் ரேப் பண்ண. இந்த குழந்தைகள் என்ன என்ன பண்ணி ஹவு டிட் தே இன்வைட் ரேப், அந்த அந்த புரிஞ்சுண்டா தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வி கேன் கெட் ப்ராப்பர் லா. அதை புரியாத வரைக்கும் வில் கண்டினியூ டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு தடவை ரேப் அப்போ ஐயோ நீட்டு எல்லாரும் ஐயோ சஜ இது சின்ன குழந்தைய ரேப் பண்ணிட்டாலே நீட்டு சொல்லிட்டு டுமாரோ வி வில் கோ பேக் டு அவர் ஒர்க் வில் ஃபர்கெட் அபவுட் இட்.
பெங்களூரில் இருக்கும் எழுத்தாளரும் சிறார் பாதுகாப்பு செயற்பாட்டாளருமான கீதா ஆராவமுதன். அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. மனிதர்களின் நோய்க்கு சாதாரண வீட்டு ஈயின் மரபணுவில் துப்பு கிடைக்கும் என்று மருத்துவ ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசி செய்தியை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
சாமானிய வீட்டு ஈயின் மரபணுக்களை பதிவு செய்து ஆராய்ந்த விஞ்ஞானிகள் தமது ஆய்வுகள் மனித நோய்கள் பலவற்றுக்கு புதிய சிகிச்சைகளை வழங்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மனித கண்களை குருடாக்கும் ஒரு நோய் உட்பட சுமார் 100 நோய்களை வீட்டு ஈக்கள் சுமந்து திரிகின்றன. அப்படியானால் அந்தந்த நோய்கள் ஈக்களை மட்டும் ஏன் தாக்குவதில்லை என்று அமெரிக்க கோர்னல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஆராய்ந்தார்கள். ஈயின் மரபணுக்களில் எந்த மரபணு ஈக்கு நோயிலிருந்து பாதுகாப்பு சக்தியை வழங்குகிறது என்று விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். மலம் போன்ற கழிவுப் பொருட்களில் மொய்க்கும் ஈக்களின் மரபணு ஆய்வுகள் செய்யப்பட்டால் சுற்றாடல் பாதிக்கப்படாமல் மனித மலம் சீராக அகற்றப்படல் போன்ற பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று மரபணு உயிரியல் சஞ்சய்க்கு வழங்கிய செவ்வியொன்றில் டாக்டர் ஜெஃப் ஸ்காட்டும் அவருடைய சகாக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குப்பையிலும் சடலங்களிலும் மலத்திலும் வாழும் வீட்டு ஈ எங்கள் உணவின் மீது மொய்க்கிறது. எங்கள் உடலில் வந்து உட்கார்கிறது. கண்களுக்கு தென்படாமல் கைக்கு எட்டாமல் பறந்து திரிகிறது. நிறைய உணவை அவை உட்கொள்கின்றன. இதனால் நிறைய மலத்தை வெளியேற்றுகின்றன. கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் வெளியே அனுப்புகின்றன. இப்படியான ஈக்களின் வாழ்க்கை முறை ஈக்களை மட்டும் ஏன் நோயாளிகளாக்குவதில்லை? இதனை ஆராய்வதற்கு 6 பெண் ஈக்களை தெரிவு செய்த ஆய்வு விஞ்ஞானிகள் அவற்றின் மரபணுக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்தார்கள். வீட்டு ஈயிலுள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மரபணுக்கள் நோயிலிருந்து அவற்றை பாதுகாக்கின்றன என்று கண்டுபிடித்தார்கள். வீடுகளில் ஒரு தொல்லையாக, வறிய மக்கள் மத்தியில் நோய்களை பரப்பும் ஒரு ஊடகமாக மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு வந்த வீட்டு ஈ மனித இனத்துக்கு பயன் தரும் விதத்தில் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இந்தியாவில் ஹலால் ஒப்பனை பொருட்கள், பெட்டகம், ஆங்கிலத்தில் ஸ்வாதி பக்ஷி, தமிழில் சாதாத்.
சாதாரணமாகவே ஒரு பெண் தனக்கு பொருத்தமான ஒப்பனை பொருட்களை தேர்ந்தெடுக்க அலசி ஆராய வேண்டியிருக்கும். அதிலும் இந்தியாவில் முஸ்லிம் பெண்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒப்பனை பொருட்களை தேடிப்பிடிப்பது சற்று சிரமம்தான். ஒப்பனை பொருட்களில் என்னென்ன கலந்திருக்கின்றன என்பதை உன்னிப்பாக பார்த்து வாங்க வேண்டியிருப்பதால் பல தயாரிப்புகளை முஸ்லிம்கள் வாங்க முடியாமலேயே போய்விடுகிறது. இப்படியான சிரமங்களை எதிர்கொள்ளும் முஸ்லிம் பெண்களுக்கு தீர்வாக புதிய தயாரிப்புகள் தற்போது சந்தையை எட்டி இருக்கின்றன. வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதற்கான ஆர்வமும் அதிகமாகவே இருக்கிறது.
Everyone can use, because many in many house, in many families, people don't allow them to use cosmetics. They don't allow to use.
இது நாங்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் மற்ற ஒப்பனை பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவதை வீட்டில் பெரியவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். மற்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதை அவர்கள் தடுப்பார்கள். ஆனால் இபா என்ற இந்த தயாரிப்பில் ஹலால் முத்திரை இருப்பதால் இதை எங்களால் வாங்கி பயன்படுத்த முடியும் என்கிறார் இந்த முஸ்லிம் வாடிக்கையாளர். ஜைனர்களான மௌலி டெலி, கிரீஷ்மா டெலி ஆகிய சகோதரிகள் இருவரும் ஹலால் ஒப்பனை பொருட்களை மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய தமது தொழிலை கடந்த செப்டம்பரில் ஆரம்பித்திருந்தனர். பொதுவாக சந்தையில் கிடைக்கின்ற ஒப்பனை பொருட்களில் இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்டிருக்கின்ற மதுவைச் சேர்ந்த ஆல்கஹாலும் குறிப்பிட்ட சில விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட வஸ்துக்களும் சேர்க்கப்பட்டிருப்பதால் முஸ்லிம்களுக்கு இவற்றை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர்கள் இந்த தொழிலை தேர்வு செய்திருக்கின்றனர். இபா ஒப்பனை பொருட்களை தயாரிக்கும் ஈகோ ட்ரெயில் பர்சனல் கேர் என்ற நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக இருக்கின்ற மௌலி டெலி தமது தொழிலுக்கு பின்னால் இருக்கின்ற சிந்தனை பற்றி விளக்கினார்.
இட் இஸ் அ க்ரௌடட் மார்க்கெட் அண்ட் வி வாண்டட் டு ஐடென்டிஃபை அ யூனிக் ஸ்பேஸ் ஃபார் ஆர் செல்ஸ் விச் ஹேசன்ட் பின் அட்ரெஸ்ட் யட் ஃப்ரம் அ கன்சியூமர் ஸ்டாண்ட் பாயிண்ட்.
இது போட்டி நிறைந்த ஒரு சந்தை, எனவே ஒரு விசேடமான அடையாளம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதுவும் வாடிக்கையாளர் பார்வையிலிருந்து அவர்களுடைய குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த அடையாளம் இருப்பது அவசியம். இந்தியாவின் நுகர்வோரை எடுத்துக்கொண்டால் அதில் பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பல ரகமான ஒப்பனை பொருட்களும் சந்தையில் இருக்கின்றன. ஆனால் ஹலால் ஒப்பனை பொருட்கள் என்ற விஷயத்தை யாரும் பெரிதாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே அந்த பாதையில் பயணிக்க நாங்கள் தீர்மானித்தோம். முற்றும் புதிதான பிரத்யேகமான ஒப்பனை பொருட்களை தயாரித்தோம் என்றார் மௌலி டெலி. ஹலால் ஒப்பனை பொருட்களுக்கான தற்போதைய சந்தை சிறியதுதான் என்றாலும் இது வேகமாக வளர்ந்து வருகிறது. உலக அளவில் ஹலால் ஒப்பனை பொருட்களுடைய வியாபாரத்தின் மொத்த மதிப்பு $800 கோடி என்று மதிப்பிடப்படுகிறது. மலேசியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் முஸ்லிம் நடுத்தர வர்க்கத்தினரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பொருட்களுக்கான கிராக்கியம் கூடியிருக்கிறது. இந்த போக்கிலே பிற்பாடாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நாடுதான் இந்தியா. ஆனால் இந்தியாவில் தற்போது ஹலால் சான்றிதழ் வழங்குவதற்கான தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் இந்தியா என்ற இந்த அமைப்பின் மூத்த பரிசோதகரும் பயிற்சியாளருமான வசீம் கமர் சான்றிதழ் வழங்குவதற்கான நிபந்தனைகள் பற்றி விளக்கினார்.
Pig is strictly prohibited as per halal laws. Pig ka direct consumption as such flesh ke roop mein ya fir unse derived jo bhi chemicals hain, ingredients hain, emulsifier, food additives, jitni bhi cheeze aati hai.
Halal vidhigalin keel pandri sambandhamana ella vishayangalume thadai seiyapattirukkirana. Pandri neradiyagathaan utkolla koodadhu endrillai. Pandrilirundhu edukapatta oru saayam, kolupu edhayume payanpadutha koodadhu. Enave adhu maadhiriyana porutkal edhum tayaarippil seruvadhai naangal anumadhikkave maattom endrar வசிம் கமர். இந்தியாவில் ஹலால் சான்றிதழ் பெற்றுவிட்டபடியாலேயே இந்த ஒப்பனை பொருட்களை மற்ற முஸ்லிம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்றில்லை. ஹலால் தரக்கட்டுப்பாட்டை பொறுத்தவரை உலகெங்கும் ஒரே விதமான நடைமுறைகள் புழக்கத்தில் இல்லை. அந்தந்த நாடுகளிலே அவை ஹலால் சான்றிதழை பெற வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே ஒரே விதமான ஹலால் தரக்கட்டுப்பாடு கொண்டு வரப்படுவது அவசியம் என்ற வாத பிரதிவாதங்கள் இருந்து வருகின்றன. அவை ஒருபுறம் இருந்தாலும் மற்ற நாடுகளைப் போல முஸ்லிம் சமூகத்தை தமது உற்பத்தி பொருட்களுக்கான வளர்ந்து வரும் ஒரு புதிய சந்தையாக தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு போக்கு தற்போது இந்தியாவிலும் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம்.
இந்தியாவில் ஹலால் ஒப்பனை பொருட்கள் பெட்டகத்தை கேட்டீர்கள். ஆங்கிலம் மூலம் ஸ்வாதி பக்ஷி, தமிழில் தந்தவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.